கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாசத்திற்குரிய பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும், நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் கூட இந்த நாளிலும் நாம் பார்த்த ஆதார வசனத்தை அஸ்திபாரமாக கொண்டு நாம் ஒரு அருமையான ஒரு போர் வாழ்க்கையை குறித்து இந்த நாளில் தியானிக்கலாம். அந்த வசனத்தை நாம் ஒருமுறை வாசிக்க கேட்கலாம். 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் வசனம் 3.
நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி.
அன்பான சகோதர சகோதரிகளே, வேதாகமத்தில் வந்து பார்த்துட்டீங்கன்னா புது சிருஷ்டியின் வாழ்க்கை முறையை குறித்து அநேக விதமான அடையாளங்களாக பேசப்பட்டுள்ளதை நம்ம பார்த்திருக்கிறோம். நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சில உதாரணங்கள் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஓட்டப்பந்தயத்துக்கு ஒப்பிட்டு நம்மளுடைய வாழ்க்கை பேசப்பட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் தான் பேசியிருக்கிறார் இல்லீங்களா. அது மாத்திரமல்ல, ஆவிக்கேற்ற மாளிகை அப்படின்னு நம்மளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒவ்வொரு அடையாளங்களிலும் அதனுடைய ஆழத்திற்குள்ளாக நம்ம போய் சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக 100% அதில் உள்ள ஒற்றுமை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நம்முடைய மாம்சீக வாழ்க்கைக்கும் உள்ளதான அந்த ஒரு ஒற்றுமை நம்ம அதில் பார்க்கலாம். அந்த பிரகாரமாக பவுல் அப்போஸ்தலன் இந்த இடத்துல நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகராக தீங்கு அனுபவி அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இந்த தலைப்பின் அடிப்படையில் நாம் இப்ப கண் முன்பாக ஒரு ராணுவ வாழ்க்கையை நம்ம கண் முன்பாக கொண்டு வந்துட்டு இந்த ஒரு பாடத்தை நம்ம தியானிச்சோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்பவும் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறோம். இப்போ எந்த மாதிரியான போர், அதை பத்தி அப்போஸ்தலனாகிய பவுல் பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கும்போது ரெண்டு விதமான போர் நமக்குள்ளாக நடக்குது. நீங்க வசனம் படிங்க. முதல் போரை குறித்து 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் வசனம் 3-5
நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம்.
புது சிருஷ்டிகளுக்கு இரண்டு விதமான போராட்டங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசுறார். இந்த வசனத்துல நம்ம பார்த்தது எந்த மாதிரியான போராட்டம் அப்படிங்கும் போது, விழுந்து போன ஸ்வபாவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பழைய மனித ஸ்வபாவத்தை எதிர்த்து நமக்குள்ளேயே நடக்கக்கூடிய பர்சனலான பாவங்கள், எந்த விதமான தீதான சிந்தனைகளையும் எந்த விதமான தேவனுக்கு விரோதமான காரியங்களையும் நமக்குள்ளாகவே நாமே சிறைப்படுத்துவதை குறித்து இந்த இடத்துல பேசியிருக்கிறார். இப்பொழுது இரண்டாவது ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். எபேசியர் 6 அதிகாரம் வசனம் 12.
ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு.
இந்த போராட்டம் இரண்டாவது வகை. அதாவது சாத்தானாலும் அவருடைய சேனைகளாலும் அவருடைய வழிநடத்துதலுக்கு கீழ் இருக்கக்கூடிய இந்த உலக ஜனங்கள் மற்றும் மகாபாபிலோனில் உள்ள நண்பர்கள் மூலமாகவும் நமக்குள்ள ஏற்படக்கூடிய இந்த உலகப்பூர்வமாக நம்ம சந்திக்கக்கூடிய இரண்டு விதமான போராட்டங்கள். ஒன்று பர்சனலா நமக்கு நடக்கக்கூடிய போராட்டம், இன்னொன்று நமக்கு ஆவிக்குரிய ரீதியாக சாத்தானாலும் இந்த உலக ஜனங்கள் மூலமாகவும் நடக்கக்கூடிய இரண்டு விதமான போர் நம்ம செய்யக்கூடியவங்களாக இந்த சரீரத்தில் நாம இருந்து அதை சந்திக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது முதலாவதாக நம்ம ராணுவ வாழ்க்கையை நம்ம கண் முன்பாக கொண்டுட்டு வரணும். இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ராணுவ வீரருக்கு சில தகுதிகள் உண்டு. அதுல மிக முக்கியமான தகுதி அப்படின்னா என்ன சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வீட்டை, தன்னுடைய மனைவி குழந்தைகள், தன்னுடைய அம்மா, தன்னுடைய எல்லா விதமான உடைமைகளையும் விட்டுட்டு தன்னுடைய தேசத்திற்காக எங்கோ ஒரு மூலையில போய் எல்லையோரத்துல போறாங்க, எல்லாத்தையும் திறந்துட்டு போறாங்க இல்லைங்களா. இவங்களுடைய முதல் தகுதி என்னன்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா தீங்கு அனுபவிக்க அவங்க ரெடியா இருக்கும். அதாவது யுத்தம் அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போனா எந்த விதமான சேதம் வேணாலும் ஏற்படலாம், அதை சந்திக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருக்கணும். இது முதல் தகுதி. இதை தொடர்ந்து ஒரு 5 விதமான தகுதிகள் ராணுவ வீரர்களுக்கு வேணும். அது என்னென்ன தகுதின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பான உடற்பயிற்சி, ரொம்ப தெளிவான ஒரு உடற்பயிற்சி அவங்களுக்குள்ளாக, அதாவது அவங்களுடைய கேப்டனுக்கு கீழே கட்டுப்பட்டு அந்த உடற்பயிற்சியை அவங்க கத்துக்கணும். மூன்றாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய உயர் அதிகாரியுடைய கட்டளைகளை கூர்ந்து கவனிக்கணும். நான்காவது பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியது, கண்டிப்பாக அந்த கட்டளைகளுக்கு அவங்க கீழ்ப்படியணும். கவனிக்கிறதோடு மாத்திரமல்லாம கீழ்ப்படியக்கூடியவங்களா இருக்கணும். ஐந்தாவது குணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தன்னுடன் பணிபுரியக்கூடிய உடன் போர் சேவகருடன் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இது ஐந்தாவது மிக முக்கியமான குணம். ஆறாவது, தனிமையில் இருந்து கூட போர் செய்யக்கூடிய தகுதி அவங்களுக்கு வேணும். திடீர்னு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, நம்மளுடைய போர் படையில கூட வந்தவங்க எல்லாம் எங்கேயோ மிஸ் ஆகி போயிட்டாங்க. அப்போ எதிர் நாட்டு ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தாக்க வருது அப்படின்னு சொல்லும் போது, நம்ம ஒரு ஆளா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்ல பின்வாங்காம ஒராளா நின்று கூட எதிர்த்து அடிக்கக்கூடிய அந்த தைரியம் அந்த போர் சேவனுக்கு வேணும். தனித்து நின்று போர் செய்யக்கூடிய அந்த ஒரு தகுதி அந்த சேவனுக்கு கண்டிப்பாக வேணும். இதை நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நம்ம அப்படியே கம்பேர் செய்து பார்க்கும்போது வந்து பாத்துட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் 7 வசனம் 5 படியும்,
எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம்.
பாருங்க, எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்படக்கூடிய அந்த ஒரு எல்லா தீங்கையும் நான் வந்துட்டு சகிக்கிறேன் அப்படின்னு சொல்லித்தான் கிறிஸ்தியேசுக்குள்ளாக நம்ம பிரதிஷ்டை செய்யப்பட்டு வந்திருக்கிறோம். அப்போ ஒரு ராணுவ வீரருடைய வாழ்க்கையில அவருடைய முதல் முக்கிய தகுதி என்னன்னு சொல்லி வந்து பாத்துட்டீங்க அப்படின்னாலே தீங்கு அனுபவிக்கிறது தான். அப்ப அந்த தீங்கு அனுபவிக்கக்கூடிய குணம் ஆவிக்குரிய போர் சேகருடைய மிக பிரதானமான ஒன்று. இரண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி எந்த மாதிரியான உடற்பயிற்சி சொல்லி வந்து பார்க்கும் போது, ஒரு ராணுவ வீரர் ஆரம்ப காலத்துல அவர் செய்யக்கூடிய அந்த ஒரு எக்ஸசைஸ், அந்த உடற்பயிற்சியை வந்துட்டு அவருடைய சர்வீஸ் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டார் இல்லைங்களா, மறந்தே போகாது. மறந்து போச்சு அப்படின்னா அவர் அந்த பயிற்சியில வந்துட்டு தொடர்ச்சியா கவனம் செலுத்த முடியாது. அது மாதிரி ஆவிக்குரிய ஒரு போர் சேவகருக்கு அந்த பயிற்சி என்ன, ஆரம்ப கால அந்த எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 53 பாட தலைப்புல நம்ம கேட்டோம் பாருங்க, 53 விதமான அந்த ஒரு ஆரம்ப கால எக்ஸசைஸ் வந்துட்டு நம்ம வாழ்க்கையிலையும் கூட அந்த போர் முடிகிற வரைக்கும் நமக்குள்ள மறக்க கூடாது. ஒரு வசனம் படிங்க, எபேசியர் 6:10,
கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள்.
பாருங்க, நமக்கு ஒரு கேப்டன் இருக்காரு, உயர் அதிகாரி இருக்கிறாரு, அவர் நமக்கு உடற்பயிற்சி சொல்லி தர்றாரு. எந்த விதமான உடற்பயிற்சி, ஆவிக்குரிய விதமான உடற்பயிற்சி. அவருடைய பலத்த சத்துவத்திலும் வல்லமையிலும் நம்ம பலப்படணும் அப்படின்னா, நம்ம ஆரம்பத்துல கேட்ட அந்த அடிப்படை டாக்டரின் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு தெளிந்த சிந்தனை, பலமான ஆகாரம் நம்ம சாப்பிடும் போதும் அதற்கு முன்பாக நமக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லாம இருக்கணும். நீங்க எபிரேயர் 5:14 படிங்க பிரதர்.
பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்கள் உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும்.
இதனுடைய இன்னும் தெள்ள தெளிவான மொழிபெயர்ப்பு எப்படி வந்திருக்கணும் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, அவன் தன்மைகள் நன்மை தீமையை பிரிக்கத்தக்கதாக பயிற்சி பெற்றுள்ளதுன்னு வந்திருக்கணுமா. அப்ப பாருங்க, அந்த அடிப்படையில ஆரம்பத்துல கேட்ட உபதேசத்தை ஒரு மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு நம்ம கேட்கக்கூடிய பலமான ஆகாரங்கள் தான் நமக்கு சந்தேகங்களை எழுப்பாது. இப்ப ஒரு சகோதரன் ஒரு சத்தியம் நம்ம மத்தியில பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, ஆரம்பத்துல கேட்ட அந்த அடிப்படை விசுவாசத்துல நமக்கு தெளிந்த மனநிலை இருந்துச்சு அப்படின்னா, அந்த உடற்பயிற்சியை நம்ம நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தொடர்ச்சியா கடைபிடிச்சோம் அப்படின்னா தான் எது நன்மை எது தீமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால பகுத்தறிய முடியும். அப்போ இந்த ஒரு உடற்பயிற்சி இறுதி வரைக்கும் எந்த மாதிரியான உடற்பயிற்சினா, ஆரம்பத்தில் நம்ம கேட்ட பேசிக் சத்தியம் நம்ம வாழ்க்கையில மறக்க கூடாது. மூன்றாவதான தகுதி என்னன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, ஆவிக்குரிய வகையில் அதை கம்பேர் பண்ணும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறதான அன்பின் பிரமாணங்களுக்கு கவனம் கொடுத்தல். என்னென்ன பிரமாணங்கள், ஒரு உயர் அதிகாரிக்கு எப்படி ஒரு ராணுவ வீரர் அவர் கொடுக்கக்கூடிய கட்டளைகள்லாம் மிஸ் பண்ணாம கவனிக்கணும், இல்லைன்னா அந்த போர்ல அவர் போய் சக்சஸ் பண்ண முடியாதோ, அதே மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்னென்ன அன்பின் பிரமாணங்கள் கொடுத்திருக்கிறாரோ அந்த பிரமாணங்களின் மேல நம்முடைய நோக்கம் ரொம்ப ஆர்வமாக இருக்கணும். நான்காவதாக, அந்த பிரமாணங்களை கவனிக்கிறதோடு மாத்திரம் இல்லாம நம்மளுடைய யுத்தத்தின் முடிவு பரியந்தம் என்ன பண்ணணும்னா, அதை நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படியணும். தனிமையிலும் சரி, நம்ம சகோதரர்கள் மத்தியில் இருக்கும் போதும் சரி, எப்பொழுதுமே நம்மளுடைய உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய கேப்டன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம முழு கீழ்ப்படிதல் நம்ம காட்டக்கூடியவங்களா இருக்கணும். அஞ்சாவது குணம் நம்ம பார்க்கும் போது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, இதை குறிச்சு நீங்க கீழ்ப்படிதலை குறிச்சு வசனம் படிக்கலாம். லூக்கா 7:7 படிங்க.
லூக்கா
7:7.
நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான்.
பாருங்க, இவர் ஒரு உயர் அதிகாரியா இருக்கிறார். யாருன்னா இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய ஊழியக்காரன் வந்துட்டு வியாதி பட்டிருக்கிறாரு. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லி அனுப்ப சொல்லி தன்னுடைய சேவகர்கள் அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது அந்த பெரிய மனிதர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான். இதே விதமான கீழ்ப்படிதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ கேப்டனாக கொண்டிருக்கக்கூடிய நமக்கு கண்டிப்பா இருக்கணும். தேவன் ஒன்னு செய்யாத அப்படின்னா நம்ம செய்யக்கூடாது, உன்னை பார்க்காத அப்படின்னா நம்ம பார்க்கக்கூடாது. அந்த முழு கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும். அது மாத்திரமல்ல, இந்த பெரிய மனுஷர் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ அணுகும் போது எந்த விதமான ஒரு தாழ்மையோட ஒரு கீழ்ப்படிதலோட அணுகிறார் பாத்தீங்களா? எனக்கு நான் அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவனாக இருந்தோம், எனக்கு கீழே வேலை செய்யற எவ்வளவோ போர் சேவர்கள் உண்டு, ஆனாலும் உங்களை நான் கம்பல் பண்ணல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் சுகமடைவான். அப்போ தன்னிலும் ஒரு பெரியவரா இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவ அணுகும் போது அந்த 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 சமுதாயத்தில் உள்ள ஒரு பெரிய மனிதருடைய அணுகுமுறை எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டு விதமான லெசன் இதுல நமக்கு கிடைக்குது இல்லைங்களா? அதாவது ஒரு போர் சேவகர் எப்படி தன்னுடைய எஜமானுக்கு இருக்கணும் அப்படிங்கறத நம்ம அந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஐந்தாவது குணம், மற்ற போர் வீரர்களுடன் ஒத்துழைக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பலியின் ஜீவிய வாழ்க்கையில இந்த ஆவிக்குரிய போர்ல வந்துட்டு தனித்திருந்து யாராலும் ஃபைட் பண்ண முடியாது. ஒரு சுவிசேஷ ஊழியமா எடுத்துக்கலாம், ஒரு பப்ளிக் மீட்டிங், இன்னைக்கு எவ்வளவோ வேலைகள், அறுவடை வேலைகள் சகோதர சகோதரர் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா? எதுவுமே ஒரு பங்கு இல்லாம, ஒரு கூட்டமைப்பு இல்லாம தனிச்சு நம்மளால செய்ய முடியாது. எப்படி ஒரு ராணுவ வாழ்க்கையில வந்து தனிச்சு நின்று ஒரு போர் வீரன் வந்துட்டு எல்லா சூழ்நிலைகளிலுமே தனியாவே இருந்து நான் எல்லா எதிரிகளையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா ஜெயிக்க முடியாதோ, அதே மாதிரியே ஆவிக்குரிய வாழ்க்கையில தனிச்சு நின்று ஒரு ஒரு பலியின் ஜீவியம் செய்யவே முடியாது இல்லைங்களா? எந்த சூழ்நிலையிலும் சகோதர ஒற்றுமையை நம்ம குலைக்காத அளவுக்கு பாத்துக்கொள்ளணும். அப்ப அது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு குணமாக இருக்கு நம்ம பாக்குறோம். ஆறாவது, தனிமையில் இருந்து சண்டை போடணும். இது புது சிருஷ்டிகளுக்கு மிகவும் தேவன் அனுமதிக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. கண்டிப்பா நம்ம தனிமையிலிருந்து அநேக விதமான சண்டைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். மாம்சத்தின்படி அல்ல, ஆவியின்படியாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்டது இல்லைங்களா? யோவான் 16:32 படிக்கலாம்.
இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது, ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார்.
பாருங்க, நீங்க எல்லாம் சிதறி என்னை விட்டு ஓட போறீங்க, அப்படி ஒரு காலம் வரப்போகுது, ஆனால் நான் தனியா இருக்க மாட்டேன், பிதா என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்ன கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு சம்பவம் நடைபெற்றுச்சு. பாருங்க, மத்தேயு 27:46.
ஒன்பதாம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
பாருங்க, சகோதரர்களால தனித்து விடப்பட்டார். தேவன் தன்னோட இருக்கிறதாக நினைத்து ரொம்ப மனசுல அவருக்கு தைரியம் இருந்தது. ஆனா இறுதியில வந்து பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனாலேயே கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு உருவானது. ஆனா இன்னைக்கு கைவிடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நமக்கு கிடையாது. ஆனாலும் சில நேரங்கள்ல ஆவிக்குரிய பிரகாரமாக தனித்து நின்று போராடக்கூடிய போராட்டம் நமக்குள்ள ஏற்படும். சிந்தையிலானாலும் சரி, சரீரபூர்வமானாலும் சரி, தனிமையில இருந்து போர் புரியறதுக்கு நம்ம ரொம்ப ரெடியா இருக்கணும். அப்ப இந்த ஆறு விதமான காரியங்கள் ஒரு ராணுவ வீரரின் அடிப்படை தகுதியாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இதை அடிப்படை தகுதியாக கொண்டு ஆவிக்குரிய 9 விதமான போர்களை குறித்து பவுல் அப்போஸ்தலன் மற்றொரு இடத்துல பேசுகிறார். நீங்க வசனம் படிக்கலாம், 2 தீமோத்தேயு 3:10-11.
நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும் அந்தியோக்கியா இக்கோனியா லீஸ்திரா என்னும் பட்டணங்களில் எனக்கு உண்டான துன்பங்களையும் பாடுகளையும் நன்றாய் அறிந்திருக்கிறாய்.
பாருங்க, இதுல பவுல் அப்போஸ்தலர் 9 விதமான காரியங்களை குறித்து பேசுறார். இது எப்படிங்க பிரதர் போராகும்? 9 விதமான விஷயங்களை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருக்கிறாரு. போதகம், நடக்கை, நோக்கம், விசுவாசம், நீடிய சாந்தம், அன்பு, பொறுமை, துன்பம், பாடுகள். 9 விதமான விஷயம் தானே வருது, இதை எப்படி நீங்க போருக்கு ஒப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அப்படியே ஒவ்வொரு ஆர்டராக நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த விஷயத்தை எதிர்த்து நம்ம வாழ்க்கையில என்ன போர் நமக்கு வருது, இதை நாம எப்படி ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இப்ப முதலாவதான விஷயத்துக்குள்ளாக நம்ம போகும்போது போதகம். இந்த போதகத்துக்கு நம்ம எப்படி போர் புரியறதுன்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல போதகத்துக்கு எதிராக வரக்கூடிய அம்பு, சாத்தான் எய்யக்கூடிய அந்த ஒரு அம்பு எதுவா இருக்குன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கள்ள போதனைகள் இல்லீங்களா. அப்ப பவுல் அப்போஸ்தலன் சொல்லக்கூடிய 9 விதமான போர்ல அந்த முதல் போர் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா போதகம். இது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஆதி அப்போஸ்தலர் காலகட்ட சபையில நீங்க வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா கிறிஸ்துவுடைய அந்த ஒரு அவரை பின்பற்றக்கூடிய வாழ்க்கையில அந்த நேரத்துல அந்த ஜனங்கள் சந்திக்கக்கூடிய பாடுகளையும் கஷ்டங்களையும் குறித்து அவங்களுக்கு குணலட்சணம் சம்பந்தமான கேரக்டர் சம்பந்தமான போதனைகளை மாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுத்துக்கிட்டு இருக்காம அநேக விதமான டாக்ட்ரின் இல்லீங்களா, அந்த டாக்ட்ரின் மேல ரொம்ப கவனமா இருந்தார் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய போதகத்துல. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிருபத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்பு இருக்கும். கொரிந்தியருக்கு எழுதுற நிருபத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை குறித்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசியிருப்பார். எபிரேயருக்கு எழுதுற நிருபத்துல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா விசுவாசத்தை குறித்து அதிகமா பேசிட்டு முற்பிதாக்களுக்கு என்ன போஸ்டிங் தேவன் வச்சிருக்கிறாருங்கிறத தெளிவா பேசியிருப்பார். ரோமருக்கு எழுதுற நிருபத்துல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நியாயப்பிரமாணத்தை குறித்து ரொம்ப தெளிவா பேசியிருப்பார். அப்ப பாத்தீங்கன்னா ஆதியில இந்த அந்திகிறிஸ்து அமைப்பு உருவான அந்த ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த மாதிரியான கள்ள போதனைகளை எதிர்த்து தான் வழி நடத்தி கொண்டு போன அந்த சபை 14 சபைகளுக்கு அவர் கண்காணியா இருந்தார் இல்லீங்களா. வழி நடத்தி கொண்டு போற சபை அந்த நல்ல போதனைகளா இருக்கா தன்னுடைய போதனைகள் அப்படிங்கிற விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தார். நீங்க ஒரு வசனம் படிங்க, 1 கொரிந்தியர் 15:11.
ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்?
பாருங்க, இஸ்ரேலர்களுடைய விசுவாசம் உயிர்த்தெழுதல் உண்டு அப்படிங்கிறது இல்லீங்களா. ஒரு குரூப் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சாதிச்சுட்டு இருந்தாங்க அந்த நாட்கள்ல. அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், தெளிவா சொல்றாரு உயிர்த்தெழுதல். வசந்த படிங்க பிரதர், 12.
ஆகையால் நானாகிலும் அவர்களாகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம், நீங்களும் இப்படியே விசுவாசித்திருக்கிறீர்கள். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்?
பாருங்க, அப்போ நம்மளுடைய டாக்டரின் அடிப்படை உபதேசத்துல ஒரு தெளிவான அறிவு நமக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்மளை எதிர்த்து வரக்கூடிய எதிரின் ஆயுதம் கள்ளப்போதனைய நம்ம என்ன பண்ண முடியுங்க, எதிர்த்து அடிக்க முடியும். இரண்டாவதான காரியத்துக்குள்ளாக நம்ம கடந்து போகும்போது நடக்கை, போதகத்திலும் நடக்கையிலும் நடக்கைக்கு எதிரானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அநேகர் நம்மளை பார்த்து தூஷிக்கும்படியாக நடந்து கொள்ளுதல் இல்லீங்களா. ஒரு பரிசுத்தமான நடக்கை நம்ம வாழலாம், ஒரு தூஷணமான ஒரு வாழ்க்கை கூட நம்ம வாழலாம் இல்லீங்களா. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்துட்டு தான் போதித்தது மாத்திரம் அல்லாம தன்னுடைய நடக்கையில ரொம்ப சுத்தம் இல்லாதவரா இருந்து காமிச்சார் இல்லீங்களா. ஒரு வசனம் படிக்கலாம், 2 கொரிந்தியர் 6:3.
இந்த ஊழியம் குற்றப்படாத படிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடரல் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவ ஊழியக்காரராக விளங்க பண்ணுகிறோம்.
பலவீனம் உள்ளவங்க மத்தியில நம்மளுடைய நடவடிக்கை எந்த விதத்திலும் இடரல் உண்டு பண்ணக்கூடாது. பாருங்க, அவர் போதிச்சாரு, போதிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அவருடைய பர்சனலான வாழ்க்கையை பார்க்கும்போது அந்த பிரதர் சொல்ற மாதிரி நடந்துக்கிறது இல்லையே அப்படின்னு நம்மளை பின்னாடி விட்டு நம்ம பேசக்கூடாது. அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம போதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நடக்கை ரொம்ப சுத்தமானதாக தேவனுக்கு முன்பாக நம்ம காணப்படும். ஏன்னா நம்ம வாழ்றது சகோதர சகோதரிகள் மத்தியில மாத்திரமல்ல, தேவனுடைய மேற்பார்வையிலிருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இல்லீங்களா. அப்ப ஒரு பக்கம் பேசிட்டு மறுபுறம் நம்மளுடைய வாழ்க்கை குப்பையாக இருக்கக்கூடாது இல்லீங்களா. அப்ப எதிரிட்ட இருந்து வரக்கூடிய இரண்டாவது விதமான ஆயுதம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது, நம்மளுடைய நடக்கை எந்த வகையிலும் யாருக்கும் இடரல் உண்டாகாதபடிக்கு பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். மூன்றாவது காரியம் நோக்கம். இந்த நோக்கத்திற்கு எதிரி பக்கத்திலிருந்து வரக்கூடிய ஆயுதம் அம்பு என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இருமனம் கொண்ட வாழ்க்கை. இப்போ நம்ம பாத்துட்டீங்கன்னா நம்ம எல்லாம் என்ன நோக்கத்துல இருக்கிறோம் சொல்லி வந்து பார்க்கும்போது ராணுவத்தை கம்பேர் பண்ணியே உங்களுக்கு ஒரு சில ஊமைகள் சொன்னா புரியும். இப்போ ஒரு ராணுவ வீரன் வந்துட்டு தன்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு தனியாக ஒரு அறையில அவர் உட்கார்ந்து இருக்கும் போது சில சிந்தைகள் அவருக்குள்ள வரும். எப்படி வரும் அப்படின்னா, நம்ம ஊர், நம்மளுடைய மனைவி, குழந்தை, நம்மளுடைய எல்லா விதமான உடைமைகள், நண்பர்கள், எல்லா விதமான பிரயாசத்தையும் விட்டுட்டு ஒரு எல்லையை கடந்து இந்த மாதிரி தனிமையில வந்து இப்படி உட்காரணுமா, நம்ம ஏன் இந்த ஒரு வழியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவர் மைண்ட்ல அந்த போர் வாழ்க்கை குறித்த வைராக்கியம் குறையும் சில நேரங்கள்ல. அப்ப மனசே அவருக்கு என்ன ஆகும், ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். இது ஆவிக்குரிய போர், இது ஆவிக்குரிய விதமான ராணுவ வீரர்களுக்கு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் போது சில நேரத்துல நம்மளும் கூட இன்னைக்கு என்னதான் ஒரு எல்லையை கடந்து போயிட்டோம், இந்த உலகம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்டர் நம்ம போயிட்டோம். நம்மளுடைய சிந்தனையும் கூட எதுக்காக நம்ம அர்ப்பணித்து வந்தோம், ஏன் நம்ம இந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் சந்திக்கணும், உலகத்துக்குள்ளேயே இருந்தோம்னா எல்லா விதமான சந்தோஷங்களும் நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்தை ஸ்பாயில் பண்ற பிரகாரம் சில சிந்தனைகள் வரும். அந்த நோக்கத்தையே கெடுத்து அந்த உறுதியிலிருந்து நம்மளை பின்வாங்கும்படியான சில சிந்தனைகள் நமக்குள்ளாக ஏற்படும். அப்ப அந்த நோக்கம் வரும் பொழுது இந்த தப்பான நோக்கம் நமக்குள்ள உருவாகும் போது இந்த தப்பான நோக்கத்தை நம்ம எப்படி திருப்பி அடிக்கலாம், இதை எதிர்த்து நம்ம எப்படி போர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நீங்க படிங்க, வசனம் படிக்கலாம். மத்தேயு 16:21-3 படிங்க.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3 எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நோக்கம் என்ன? இதோ புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உம்முடைய சித்தம் செய்ய வருகிறேன். இதுதான் அவருடைய தெளிந்த ஒரு நோக்கம். இப்ப பேதுரு அப்போஸ்தலன் இவர் வந்துட்டு இந்த விதமா மரணம் அடைந்து 3 உயிரோட வருவாருங்கிற விஷயத்த அவங்ககிட்ட போய் சொல்லும் போது பேதுரு என்ன பண்ணிட்டார், பயத்துல அவரை கூட்டிட்டு போய், இவர் மேல உள்ள அன்புல இது உங்களுக்கு சம்பவிக்கவே கூடாது, நீங்க கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு மரணம் அடைங்கன்னு கூட சொல்லல, இது உங்களுக்கு சம்பவிக்கவே கூடாதுன்னா என்ன அர்த்தங்க? இது யாருடைய வார்த்தை? ஈடுபலியே இல்ல இல்லீங்களா? இயேசு கிறிஸ்து மறிக்கவே கூடாதுன்னா என்னன்னா தேவனுடைய திட்டமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனையா இருக்குது. நல்லா கத்துறா இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை மைண்ட்ல வாங்கிட்டு இது நம்மளுடைய நோக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனையா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே பேதுருவ சாத்தான் ஆகிட்டார். அப்பாலே போ, இதே விதமான நோக்கத்துல உறுதி நமக்குள்ள காணப்படணும். நம்ம ஒரு நோக்கத்துல எங்க ஆரம்பத்துல கால் எடுத்து வச்சோமோ அந்த ஓட்டத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற மாதிரி நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை ஓடி முடித்தன், எங்கனையுமே நிக்கல ஒரு. அந்த மாதிரி நம்மளுடைய நோக்கம் மகா பரிசுத்தம் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மரணத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கப்பட்ட நாம எந்த நோக்கமுமே இதற்கு விரோதமாக ஏற்படும் போது கண்டிப்பாக அந்த நோக்கம் சாத்தானால் கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த நோக்கத்திற்கு எதிராக நம்மளுடைய ஆயுதங்களை எறியணும். அப்போ இந்த நோக்கம் 3 நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். 4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஆவிக்குரிய போர் விசுவாசம். அப்போ அந்த விசுவாசத்துக்கு எதிரடியானது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சாத்தான் எய்யக்கூடிய ஆயுதம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தேகம் இல்லீங்களா? இப்ப ஆவிக்குரிய ஒரு போர் வீரருக்கு சந்தேகம் வந்துட்டான். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய அஸ்திபாரமே எதுல மையமா இருக்கு? தேவன் இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பாத்துருக்கிறோமா? கண்ணுல கத்ரா இயேசு கிறிஸ்துவை பாத்துருக்கிறோமா? தேவனுடைய திட்டம் எல்லாமே நம்ம கேள்விப்பட்டதுதான். கேள்விப்பட்டதை நம்ம என்ன பண்றோம்? விசுவாசிக்கிறோம். அப்ப விசுவாசத்தை மையமா கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில இந்த சந்தேகம் எப்ப நேரிடுதோ அப்ப அந்த சந்தேகம் வந்துட்டு சாத்தானால் கொடுக்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆயுதத்தை கரெக்டா நம்ம கிரகிச்சுக்கணும். வசனம் படிங்க, 1 யோவான் 5:4.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
பாருங்க, ஒரு ராணுவ வீரருக்கு தன்னுடைய யுத்தத்துல 2-3 தோல்விகள் வந்திருக்கலாம் இல்லீங்களா? ஒரு எதிர்நாட்டு படைக்கும் அவருடைய நாட்டு படைக்கும் சண்டை ஏற்படும் பொழுது 2-3 அவர் தோல்வியை சந்திச்சிருக்கலாம். ஆனா இந்த தோல்விதான், இதுதான் நமக்கு நிரந்தரம், கண்டிப்பா நம்ம ஜெயிக்க மாட்டோங்கிற ஒரு மனநிலையோட அவர் அந்த யுத்தத்துக்கு தொடர்ச்சியா போனார் அப்படின்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அந்த விசுவாசத்தின்படியே என்னதான் அவருக்கு ஆயிடும். அப்போ நம்மளுடைய ஆவிக்குரிய போரை எதை மையமா கொண்டிருக்கு அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம், எதையுமே கண்டு விசுவாசிக்கல, காணாமல் விசுவாசிக்கும் போது இந்த விசுவாசத்திற்கு எதிராக வரக்கூடிய எந்த விதமான ஆயுதமா இருந்தாலும் கூட அந்த சந்தேகம் நமக்குள்ள துளிர் விடும் போது இது கண்டிப்பா பரத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனை இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்மளுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயமா இருக்குங்கிற விஷயத்துல நம்ம கொஞ்சம் கூட பின்வாங்காம இருக்கணும். அடுத்ததாக 5 போரை குறித்து பவுல் அப்போஸ்தலன் பேசும்போது நீடிய சாந்தம். அப்போ அந்த நீடிய சாந்தம் இதற்கு எதிரடியான ஒரு எதிரியுடைய ஆயுதம் எதுவா இருக்கலாம் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா கோபம் இல்லீங்களா? அப்போ ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய ஒரு ஆவிக்குரிய போர் சேகவனுக்கு திடீர் திடீர்னு அவருடைய ஜென்மஸ்பாவத்திலிருந்து எழும்பக்கூடிய விஷயம் தான் கோபம் இல்லீங்களா. இந்த கோபம் என்னன்னா நமக்குள்ள கிறிஸ்து வளர்றத அப்படியே தடை பண்ணிரும் இல்லீங்களா. அந்த கோபத்துல நம்ம என்ன செய்யறோம்னு சில நேரங்கள்ல நமக்கு தெரியாம போயிடும். அப்போ ஒரு ராணுவ வீரருக்கு பலம் மாத்திரம் முக்கியம் அல்ல, போர் புரியுற இடத்துல அந்த பார்டர்ல நின்று ஒரு போர் புரியும் போது தந்திரம் தான் ரொம்ப முக்கியம். அப்ப அந்த தந்திரத்தோட கூடிய நீடிய சாந்தத்தோட அவர் என்ன பண்ணணும், தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப நீடிய சாந்தத்தோட அணுகணும். யார் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனைகள் வந்துகிட்டு டிஸ்டர்ப் ஆகிக்க கூடாது. அப்ப அவர்கிட்ட என்ன இருக்கணும், ரொம்ப நீடிய சாந்தம் இருக்கணும். போர் புரியுற இடத்துல தந்திரமாகத்தான் அவரோட அந்த யுத்தத்தை கையாளணுமே தவிர கோபத்துல நம்ம தெருக்கல்ல சண்டை போட்டுக்கிற மாதிரி சண்டை போடுறதுக்காண்டி நம்ம அந்த வேலைக்கு போல இல்லீங்களா. அப்ப அதே மாதிரி ஆவிக்குரிய போர் கூட வந்து பாத்தீங்கன்னா நீடிய சாந்தம் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த நீடிய சாந்தத்துக்கு எதிராக வரக்கூடிய சிந்தை, அதிக நேரங்களில் நமக்கு நம்முடைய சிந்தைக்குள்ளிருந்து புறப்படும் கோபம் நேரடியாக கூட வெளிப்படுத்த மாட்டோம், சிந்தையில ஒருவருக்கு விரோதமான கோபம் நமக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கும், எழும்பிக்கிட்டே இருக்கும். அப்போ இது எதிரினுடைய ஆயுதம் அப்படிங்கறத நம்ம நல்லா கண்டுபிடிச்சிடணும். ஒரு வசனம் படிங்க, நீதிமொழிகள் 16:32.
பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன்.
பலவான் என்ன பண்ணுவார்னா தன்னுடைய கோபத்துல 10 பேத்த அடிச்சிருவார் இல்லீங்களா. ஆனா அந்த சம்பவம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் தெரியும் அந்த அந்த பிரச்சனையினால என்னென்ன விளைவுகள் அவர் சந்திக்க போறார் அப்படிங்கறத. மதியினமா நான் பண்ணிட்டேன், ஒரு நிமிஷம் கோபப்பட்டு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வருத்தப்படுறவங்க தன்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சிறையிலே கழிக்கிறாங்க இல்லீங்களா. அப்போ ஒரு ராணுவ வீரன் வந்துட்டு தன்னிடத்துல ஒரு நிதானம் வேணும், நீடிய சாந்தம் வேணும். அந்த யுத்தத்துல தந்திரத்தோட தான் அவர் ஃபைட் பண்ணணுமே தவிர கோபப்பட்டா கண்டிப்பா அந்த யுத்தத்துல அவர் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி புது சிந்தையில போர் புரியக்கூடிய நாமளும் கூட கோபம் கொள்ளாதவர்களாக காணப்படும். அதுதான் நம்ம பவுல் அப்போஸ்தலன் பார்க்கக்கூடிய நீடிய சாந்தம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளாக நம்ம பார்க்கிறோம். 6வது விஷயம் அன்பு. இது இன்னைக்கு பார்டர்ல நின்று சண்டை போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ட்ட இருக்கக்கூடிய குணமா, யார்ட்டுமே அவங்க ஃபேமிலியில கூட வந்து காட்ட மாட்டாங்க இல்லீங்களா. எப்படி பார்டர்ல அவங்க இருக்கிறாங்களோ, எப்படி குடித்து தகாத நண்பர்கள் சவகாசத்தோட இருந்துட்டு எந்த ஒரு தரக்குறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களோ அதே வாழ்க்கை தான் வீட்டுக்கு வந்தா கூட பாட்டிலும் கையுமா தான் அவங்க இருக்கிறாங்க. அப்ப ராணுவ வீரர்கள்ட்ட அந்த ஒரு அன்பு அப்படிங்கிற ஒரு அரவணைப்பான ஒரு குணத்தெல்லாம் எதிர்பார்க்கறது ரொம்ப கஷ்டம். இன்னும் சொல்ல போனா அன்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் இல்லீங்களா. அப்போ ஆனாலும் இவங்களுக்குள்ளயும் சில அனுபவங்கள் சில நேரங்களில் ஏற்படும். எப்படி அப்படின்னா, போர் இல்லாத சமயங்கள்ல அகதிகள் முகாம், நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட பகுதி இல்லீங்களா, ரொம்ப பாதிப்படைந்த சேதம் அடைந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது தன்னுடைய தாய் தகப்பனை இழந்துட்டு நிக்கிற குழந்தைகளை பார்க்கும்போது, தன்னுடைய உடைமைகளை வீடு வாசல் இழந்துட்டு நிக்கிறவங்களை பார்க்கும்போது அவங்கள அறியாம ஒரு மனதுருக்கம் அவங்களுக்கு உண்டாகும் பாத்தீங்களா. கண்டிப்பா எப்பேற்பட்ட ஒரு கல் நெஞ்சமா இருந்தா கூட அந்த நேரத்துல அவங்க செய்யக்கூடிய வேலை ஒரு போர் வாழ்க்கையா இருந்தாலும் கூட சில பரிதாபமான சூழ்நிலைகளை அவங்க பார்க்கும்போது கண்டிப்பா மனங்கசந்தே ஆவாங்க இல்லீங்களா. ஆனா புது சிருஷ்டியாக இருக்கக்கூடிய நமக்கு, ஆவிக்குரிய போர் புரியக்கூடிய நமக்கு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த அன்புங்கிறது இதுதான் நம்மளுடைய பேஸ் மட்டம். அடிப்படையே நமக்குள்ள அன்பு இருக்கணும். எந்த மாதிரியான அன்பு, தேவன் மேல நம்ம வைக்கக்கூடிய அன்பு. அது அவர் நமக்காக ஒரு திட்டம் போட்டார், அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார், தானா வந்துடும் இல்லீங்களா. கர்த்தரா இயேசு கிறிஸ்து மீது அன்பு கண்டிப்பா வரும், ஏன்னா நமக்காக உயிரையை கொடுத்தார் இல்லீங்களா. சொந்த சகோதர சகோதரிகள் மேல அது கூட வந்துடும். ஆனா நம்ம பார்க்கிற ஒவ்வொரு நபர் மீது நமக்கு அன்பு இருக்கணும் இல்லீங்களா. நம்ம இப்ப வழிபோக்குல பாக்குறோம், எத்தனை பேர் தன்னுடைய கையை இழந்து காலை இழந்து ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இல்லாம இல்லீங்களா, எவ்வளவு கஷ்ட நஷ்டத்தின் மத்தியில அவங்க பார்க்கும்போது கர்த்தரா இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நேரங்கள்லயும் இது மாதிரி பொதுவா எல்லாரையும் பார்க்கும்போது மனதுருகினார் நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா. அப்ப நம்மளுடைய அன்பு சகோதரர்களுக்குள்ள மாத்திரமல்ல, தேவன் மீது நம்ம வைக்கிற அன்பு மாத்திரமல்ல, பொதுவா எல்லார் மீதும் செலுத்தக்கூடிய அன்புதான் நாளைக்கு ராஜ்யத்துல அவங்களுடைய மாம்சீக உயிர்த்தெழுதல்ல அவங்க மேல ஆவிக்குரிய அரசாட்சி பண்ணும் போது அவங்க மேல நம்ம முழுமையான ஒரு அன்பு காட்ட முடியும். அப்போ இந்த ஒரு அன்பு நம்ம எல்லா நேரங்களிலும் நம்ம காண்பிக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லீங்களா. 1 Corinthians 13:1-2 படிங்க.
இந்த நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாயிருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும், மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசமுள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை.
பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் இதுல என்ன மாதிரி பேசிட்டு இருக்கிறார் தெரியுதுங்களா? ஓசை எடுக்கிற கைத்தாளம் எப்படி இருக்கும், சத்தம் எடுக்கிற வெண்கலம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு சாங் பாடுறோம் இல்லைங்களா, அப்ப அதுக்கு ஒரு கைத்தாளம் தேவைப்படுது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், அந்த பாட்டுக்கு மட்டும்தான் தட்டுவோம், தட்டிட்டு மற்ற நேரம் போறோம் அது எப்படி இருக்குங்க, ஒரு மூலையில தான் கிடக்கும். அப்ப அந்த தாளத்தினால எந்த விதமான ஒரு லெசன் நமக்கு கிடையாது. அந்த பாட்டு பாடணும், அதுக்கு அந்த நேரத்துக்கு அந்த கைத்தாளம் தேவைப்பட்டது, தூக்கி போட்டுருவோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கை அன்பை அடிப்படையாக கொண்ட அந்த ஒரு வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, சத்தம் இடுகிற வெண்கலம் போலவும் ஓசை இடுகிற கைத்தாளம் போலவும் இருக்கக்கூடாது. எல்லா நேரங்களிலும் தன்னுடைய சரீரத்தையே சுத்தரிக்க உப்பு கொடுத்தாலும் கூட அன்பு இல்லாவிட்டால் நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி பவுல் சொல்றார் இல்லீங்களா. அப்ப நம்ம எந்த விதமான வரங்கள் உடையவங்களாக இருந்தாலும் கூட, எவ்வளவு விதமான பலிகள் செலுத்தினாலும் கூட, நம்மளுடைய அந்த ஒரு பேஸ் மட்டுமே நம்மளை எதுக்காகத்தான் தேவன் கூப்பிட்டுருக்கிறார் அப்படின்னா, அந்த பூரண அன்புக்காக, அந்த பூரண அன்புல நம்ம தகுதி பெறதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த குணலட்சணத்தில் முழுமை இல்லீங்களா. அந்த பூரண அன்பு நமக்குள்ள எப்ப வருதோ அப்பதான் கிறிஸ்து நமக்குள்ள முழுமையாக உருவாகிறார். அப்போ அந்த அன்பு, இந்த அன்புக்கு எதிராக சாத்தான் எரியக்கூடிய எந்த விதமான சுயநலமான, சுயநலம் தான் அன்புக்கு ஆப்போசிட் சொன்னா நம்ம என்ன சொல்லலாங்க, சுயநலம் தான். அந்த விதமான ஆயுதங்களை எந்நேரமும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு போர் சேவகராக நாம இருக்கணும்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தபடியாக ஏழாவது காரியம் பொறுமை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லக்கூடிய ஏழாவது போர் பொறுமை. இந்த பொறுமை நீடிய சாந்தத்திலிருந்து பொறுமையை வித்தியாசப்படுத்தி சொல்லணும்னா எப்படி சொல்லலாங்க? நீடிய சாந்தம் அப்படிங்கிறது சாதாரணமாவே ஒரு சிலருக்குள்ள இருக்கும். பாருங்க அந்த பிரதரை பாருங்க, யாருமே வந்துட்டு அதட்டி பேச மாட்டேங்கிறாரு, யார்கிட்டயுமே வந்துட்டு அவர் வந்துட்டு கோபிக்கிறது இல்ல, அவருடைய ஸ்வாவமே அப்படி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து நீடிய சாந்தம், அதை கூட கொண்டு வந்துடலாம். ஆனால் பொறுமை அப்படிங்கிற விஷயம் நீடிய சாந்தத்தையும் மிஞ்சினது. இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா, உபத்திரவ நேரத்தில் ஒருத்தர் நம்மளை சித்திரவதப்படுத்தும் போது நம்ம பொறுமையா இருக்கணும், அதுதான் நீடிய சாந்தத்துக்கும் அடுத்த பகுதியான பொறுமை இல்லீங்களா. நீடிய சாந்தம் கூட எல்லா விஷயங்களிலும் நம்ம பொறுமையா இருந்துட்டு போறது, ஆனா சித்திரவதை அனுபவிக்கும் போது, உபத்திரவப்படும் போது நமக்குள்ள உருவாகிறது தான் பொறுமை. அப்ப இந்த பொறுமை வந்துட்டு ஒரு ராணுவ வீரருக்கு ரொம்ப அவசியம். தொடர்ச்சியா யுத்தம் சந்திச்சுட்டே இருக்கிறாரு, பார்டர்ல உட்காந்துட்டு எப்ப பார்த்தாலும் AK-47 வெடிகுண்டு, எங்க பார்த்தாலும் சண்டை சச்சரவு, இதவா இந்த விஷயத்தில காதல கேட்டே இருந்துட்டு அந்த போர்களில் கலந்து கொண்டு திடீர்னு ராணுவ வீரர்களுக்கு சில நேரங்களில் சலிப்பு உண்டாயிடும். போற நாளைக்கு போர் போராட்டம் என்னன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்களாம், போர்ல இருந்துகிட்டே லீவ் போட்டுருவாங்களாம். அதாவது லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றது இல்ல, மிலிட்டரியில இருந்துகிட்டே லீவ் போட்டுருவாங்களாம், ஆப்சன்ட் வித்தவுட் லீவ் இல்லீங்களா. இந்த மாதிரியான ஒரு குணம் புது சிருஷ்டிகளுக்குள்ள இருக்கவே கூடாது. நம்மளுடைய குணமே என்னதாங்க, போராடுற குணம் தான். நமக்குள்ள பொறுமை ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவின் வாழ்க்கை பாடுகள் நிறைஞ்சதுன்னு சொல்லித்தான் நம்ம கையெழுத்தே போட்டிருக்கிறோம். உங்களோட பலியினால் நான் உடன்படிக்கை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப வாக்கு பண்ணமோ, தொடர்ச்சியா அந்த வாழ்க்கையே பாடுகள் நிறைஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா தொடர்ச்சியா பிரச்சனையே வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு சில நேரங்களில் புது சிஷ்யா இருந்துகிட்டே என்ன பண்ண மாட்டோம், போர் செய்ய மாட்டோம். சொல்ற பாயிண்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவேன்னு நினைக்கிறேன். அதாவது புது சிருஷ்டியா தான் இருப்போம், அதுல இருந்து நம்ம பேக் வாங்க மாட்டோம், ஆனா அந்த போராடும் குணத்தை இழந்துருவோம். அப்போ இதுக்கு காரணம் அந்த பொறுமையை நம்ம இழக்கிறது தான். அப்போ எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும், எந்த விதமான சூழலுக்குள்ளாக நம்ம தள்ளப்பட்டாலும், அந்த பொறுமை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இழக்கவே கூடாது. அந்த பொறுமை இழந்துட்டோம் அப்படின்னா பதஷ்டப்பட்டுருவோம் இல்லீங்களா. எந்த சூழ்நிலையும் பொறுமையா இருக்கிறதுக்கு தான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு சில முன்மாதிரிகளை வச்சுட்டு போயிருக்கிறார். நீங்க வசனம் படிங்க, யாக்கோபு 1:2-3.
என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்.
பாருங்க, நீங்க பலவிதமான சோதனைக்குள்ள அகப்படும் போது இது உங்களுடைய விசுவாசத்தின் பரீட்சை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க தயவு செஞ்சு மறந்துடாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், சப்ஜெக்ட் பேசும்போது சரி, சகோதரர்களோட டிஸ்கஸ் பண்ணும் போதும் சரி, இந்த பிரச்சனைகள் வராத நேரத்தில எல்லாம் விசுவாசிக்கிறோம், மற்ற நேரங்கள் எல்லாம் பொறுமையா இருந்துறோம். ஆனா பிரச்சனை வரும்போது அதற்கு முன்னாடி தேவன் எத்தனையோ விஷயத்துல காப்பாத்திருப்பாரு, எத்தனையோ பிரச்சனைகளை ஈஸியா எடுத்து நம்மளை ஃப்ரீ பண்ணிருப்பாரு. எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் தேவனுக்கு விரோதமா முணுமுணுக்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லீங்களா. அப்போ இந்த ஒரு பொறுமைய நம்ம இழக்கவே கூடாது. அப்ப இறுதி வரைக்கும் இந்த பொறுமையை நம்ம காத்து நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த ஆவிக்குரிய போர்ல இந்த பொறுமைக்கு விரோதமாக ஏற்படக்கூடிய எந்த விதமான சாத்தானுடைய ஆயுதங்களையும் நம்ம எதிர்த்து நிற்கக்கூடியவங்களாக இருக்கணும். எட்டாவது காரியம் துன்பங்கள், ஒன்பதாவது காரியம் பாடுகள். அப்ப இந்த இரண்டு விஷயங்களையும் பாத்தீங்க அப்படின்னா இரண்டும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கு. துன்பங்கள் மற்றும் பாடுகள், இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம வந்து பெரிய லெவல்ல வித்தியாசப்படுத்தி சொல்ல முடியாது. பாடுகள் அப்படின்னு சொல்லும் போதும் கூட அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னா இன்னல்கள் துன்பங்கள் தான் அதுவும் வருது. அப்போ ஒரு போர் சேவகனுடைய வாழ்க்கை பாடுகளிலும் துன்பங்களிலும் தான் மையமாக இருக்கும். இதை எதிர்த்து நம்மளுடைய போர் வந்துட்டு இந்த பாடுகளையும் துன்பங்களையும் தடுத்து நிறுத்துறதா இருக்கக்கூடாது. இந்த பாடுகளிலேயும் இந்த துன்பங்களிலேயும் எங்களுக்கு பொறுமையையும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலனையும் கொடுங்கன்னு தான் நம்மளுடைய ஜெபம் இருக்கணும். அதுதான் நம்ம இந்த பாடுகள் துன்பங்கள் இதை எதிர்த்து போராடக்கூடிய போராட்டமாக இருக்கும். எபிரேயர் 12 அதிகாரம் வசனம் 3 கூட படிக்கலாம்.
ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாத படிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள்.
பாருங்க, துன்பங்களையும் பாடுகளையும் சகிக்கிறதுல நமக்கு சில நேரங்களில் துன்பங்கள் பாடுகள் உண்டாகும் போது நம்மளை அந்த நேரத்தில் நம்ம மறந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகள் கையால செய்யப்பட்ட அந்த அவமானங்கள், ஃபேஷன் ஆஃப் கிரைஸ்ட் நம்ம படம் பார்க்கும் போது தான் அதை வந்துட்டு நம்ம ஃபீல் பண்றோம் இல்லைங்களா. ஆனா நமக்கு சில துன்பங்கள் பாடுகள் வரும்போது அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது இல்லைங்களா, அவருடைய வேதனை, அவர் எந்த அளவுக்கு ஜீவபலி செலுத்தினார், அது மாத்திரமல்ல மரண அவஸ்தை அவருக்கு இறுதியில எப்படி இருந்தது, இதெல்லாம் நம்ம மறந்தே போயிடுறோம். அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சாரி அப்போஸ்தலன் கிடையாது, ஆதிகால சபையில உள்ள அந்த ஒரு டீகனா இருந்த ஸ்தேவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்லறிந்து கொல்லப்பட்டார். அப்ப அந்த பாருங்க அந்த நேரத்தில் அவர் எந்த அளவுக்கு உபத்திரவப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் பேசும்போது பேசிடுறோம். ஆனா நமக்குன்னு சில தனிப்பட்ட முறையில உபத்திரவங்கள் ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்படி எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமா என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோம், முணுமுணுக்க ஆரம்பிச்சிடறோம். ஆக நம்ம இப்ப 9 விதமான காரியங்கள் பார்த்ததுல வந்து பாத்தீங்கன்னா, இந்த 9 விதமான ஆவிக்குரிய போர்கள்ல சாத்தான் இயக்கக்கூடிய எல்லா விதமான தீதான சிந்தனைகளையும் நம்ம எதிர்த்து போர் புரியக்கூடியவங்களா இருக்கும். எப்படி நம்ம போர் புரியறது அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும் போது, நம்மளுடைய அதிபதி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இல்லைங்களா, நம்மளுடைய கேப்டன். வேதாகம காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் ஒரு யுத்தப்படையை ஆயத்தம் செய்யக்கூடிய அந்த தளபதி என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் தான் அந்த படையை வழிநடத்திட்டு முன்னாடி போவார். இப்ப இருக்கிற மாதிரி ராணுவங்கள்ல அந்த சோல்ஜர்ஸ்களுக்கு வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்களை அந்த யுத்தத்துக்கு முன்பாக அமைச்சு விட்டுட்டு கேப்டன் வந்துட்டு அங்கே இருந்துக்குவாரு. அவருக்கு வந்துட்டு ஒரு சேதமும் ஏற்படாது. ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்திலாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா, அந்த போர்படைக்கு முழுவதுக்கும் ட்ரைனிங் கொடுத்துட்டு அவங்க எல்லாரையும் முன்னாடி நின்று வழி நடத்திட்டு போறது யார் தான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அதிபதியா தான் இருக்கும். அப்ப முதல்ல மரணம் வந்தா யாருக்கு தான் வருங்க, முன்னாடி யார் அவங்களை வழி நடத்தி கூட்டிட்டு போறாரோ அந்த அதிபதிக்கு தான் மரணமே முதல்ல ஏற்படும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட நமக்கு பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எல்லா விதமான ஆலோசனையும் நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இதுல இந்த விதமான போர்கள் எப்படி எப்படிலாம் நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் கூட சொல்லியிருக்கிறாரு. அது மாத்திரமல்ல அந்த வழியில அவர் முதல்ல நடந்தும் காமிச்சிட்டார் இல்லைங்களா. அவர் போகக்கூடாத இடத்துல அவருடைய சோல்ஜர்ஸ்களை அனுப்புறதே இல்லை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் மாதிரி ஒரு இடத்துல அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு அனுப்பிச்சு விட்டுறது மாதிரி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துக்கு போகலையோ அங்க நம்மளை அனுப்பல. அவர் எந்தெந்த வழியிலாம் போனாரோ அதே வழியில அந்த பாதத்திலேயே நீங்க மிதிச்சு பின்னாடி வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுக்கிறார் இல்லீங்களா. அப்ப பல விதமான ட்ரைனிங் கூட நீங்க நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அதுல 6 விதமான தற்காப்பு ஆயுதங்கள் கூட நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த போர்ல நீங்க எப்படி இந்த சேனைகளை சாத்தான் வந்து எதிரிப்படையா இருக்குது இல்லீங்களா. ஏன்னா அவருக்கு சொல்லும் போது உலகத்தின் அதிபதி, எப்படி சாத்தான் உலகத்தின் அதிபதி ஆனார்னு பாத்தீங்கன்னா, அவரை யாரும் பிரதிஷ்டை செஞ்சு வைக்கலங்க. ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பிரதர் ரசல் சொல்லும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உலகத்தின் அதிபதி அப்படிங்கிற பேருக்கு தன்னை அவரா ஏற்படுத்திக்கிட்டார். தானாகவே தான் அந்த அதிபதிங்கிற இடத்த ஸ்தானத்தை அபகரித்து கொண்டான். இப்போ இந்த ஜனத்தையும் இந்த உலகத்தையும் தேவனுக்கு விரோதமாக திருப்பி தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக வச்சிருக்கக்கூடிய சாத்தானுக்கும் அவருடைய சேனைகளுக்கும், நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சேனைகளா இருக்கக்கூடிய நாம இந்த ரெண்டு விதமான படைகளுக்கும் இப்ப யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுத்தத்துல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நாட்டை அவங்க என்ன பண்ணிக்கலாம், அடிமைப்படுத்திக்கலாம். அவங்களுடைய சிறையிருப்பு பூரா என்ன பண்ணிடலாம், திருப்பிடலாம். அது மாத்திரமல்ல எல்லா விதமான உடைமைகளுக்கு பூரா என்ன பண்ணிடலாம், கொள்ளையடிச்சிடலாம். இப்ப அந்த யுத்தத்துல நம்மளுடைய தளபதி என்னெல்லாம் சொல்றாரு, எந்த விதமான ஆலோசனைகள்லாம் கொடுக்கிறாரு, என்ன எந்த விதமான தற்காப்பு ஆயுதங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறத முறையா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த போர் படையில நம்மளும் ஒரு ஆளா இருக்கலாம். கண்டிப்பாக அந்த சிறைப்பிடித்துட்டு போன எல்லா விதமான சாத்தானுடைய, இன்னைக்கு சாத்தான் கை வசத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உடைமைகளையும் நம்ம என்ன பண்ணிடலாம், திரும்ப மீட்டரலாம். இதை குறித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆறு விதமான தற்காப்பு சாதனங்களை குறித்து எபேசியர் 6 வசனம் 14-17 வரை படிக்கலாம்.
சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கனியையும் அக்னியாஸ்திரங்களையெல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவவசனம் ஆகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
இதுல நம்ம ஆறு விதமான காரியங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தற்காப்பு சாதனங்களாக கொடுத்திருக்கிறார். அதை வரிசைப்படுத்தி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, முதல்ல படிங்க பிரதர்,
சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும்.
சத்தியம் என்னும் கச்சை, கச்சை அப்படிங்கறது வந்து பாத்துட்டீங்கன்னா, ராணுவ வீரர்கள் அதாவது முன்னாள் சோல்ஜர்ஸ்கள் யுத்தம் பண்ண போகும்போது தன் மேல இருக்கக்கூடிய எந்த விதமான ஆடைகளும் அந்த யுத்தம் நடந்துகிட்டு இருக்க நேரத்தில் அவிழ்ந்து விழுந்ததுன்னா என்ன ஆகுங்க, அந்த போர்ல உள்ள கவனம் பூராமே ஐயோ பேண்ட் கலந்து விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்டிட்டு இருக்க எதிர என்ன பண்ணிடுவாரு, தலையை சீவிடுவார். அப்போ அந்த கச்சை எதுக்கு கட்டுவாங்க அப்படின்னா, பெல்ட், இன்னைக்கு நம்ம பெல்ட் கட்டுறோம் பாருங்க, அது மாதிரி அப்ப கச்சை தன்னுடைய உடல்ல அந்த இடுப்பு பகுதியை வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய டிரெஸ் எந்த விதமான சூழ்நிலைகளையும் அவிழ்ந்து விழாத அளவுக்கு பிடித்துக் கொள்றதுதான் சத்தியம் என்னும் கச்சை இல்லைங்களா. அப்ப அந்த கச்சை வந்து நம்ம உடலோட எப்படி இருக்கணுமா, டைட்டா இருக்கணும். அப்போ இந்த போர்ல யுத்தம் பண்றதுக்கு முதல்ல நமக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கக்கூடிய தற்காப்பு சாதனம் சத்தியம். இந்த சத்தியம் அப்படிங்கிற கச்சையை நீங்க கட்டிட்டீங்க, எங்க வேணாலும் போங்க இல்லீங்களா. நீங்க பொய்யான எந்த காரியத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், யார வேணாலும் பொய்யான தற்பரையான எந்த விதமான காரியத்தையும் எதிர்த்து நீங்க அவங்கள குற்றப்படுத்தலாம். அந்த ஒரு வாக்கு தத்தம் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப சத்தியம் அப்படிங்கிற அந்த ஒரு கச்சை நம்ம இடையில எந்த சூழ்நிலைகளையும் அவிழ்ந்து விழாத அளவுக்கு இறுக்கமாக கட்டினவர்களாக நாம் நிக்கணும். இரண்டாவது, நீதி என்னும் மார்க்கவசம். மார்க்கவசம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா, பட்டயத்தை எடுத்து எதிரி நம்மளை வெட்ட வரும்போது முதுகு பகுதியிலானாலும் சரி, நம்மளுடைய நெஞ்சு பகுதியிலானாலும் சரி, குத்தாத அளவுக்கு ரெண்டு பக்கமுமே பூட்டிருப்பாங்க மார்க்கவசம். அதாவது கழுத்துல ஆரம்பிச்சு நம்மளுடைய இடுப்பு வரை, அதே மாதிரி பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா முதுகு ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். நீதி என்னும் மார்க்கவசம். அப்போ தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய இந்த நீதி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபைக்கு அவர் எந்த மாதிரியான நீதி காண்பித்து நம்மளை நினைக்கிற அவருடைய ரத்தத்தால மீட்டிருக்கிறாரோ, அவர் நடந்த வழியில அதே ஒரு நீதியில நாமளும் இன்னைக்கு நடக்கணும். இந்த போர்ல நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நாமளும் நீதி தவறாதவர்களாக நடந்து காட்டணும். அது மாத்திரம் இல்ல, இன்னொரு வசனம் சொல்லும் போது 1 Thessalonians 5 வசனம் 8 படிங்க.
பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும்
அன்பு என்னும் மார்க்கவசம். அங்க நீதி என்னும் மார்க்கவசம் பார்த்தோம், இங்க விசுவாசம் அன்புன்னு சொல்லி ரெண்டு விஷயத்தை கூட்டி சொல்றார். அப்போ ஒரு சைடு விசுவாசம், மறு சைடு அன்பு. அப்போ அந்த அந்த கவசம், மார்க் அவசம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பகுதிகளை கொண்டதா இருக்கு, ஒன்னு முதுகு பகுதி மற்றொன்று நெஞ்சு பகுதி. இந்த இரண்டும் எதை குறிக்கக்கூடியதா இருக்குதுன்னா நம்மளுடைய விசுவாசம் மற்றும் அன்பு. அப்ப அந்த நீதி மற்றும் விசுவாசம் அன்பு இந்த மூன்று காரியங்களையும் நம்ம நம்ம அறையிலே தொடுத்தவர்களாக இருக்கணும். மூன்றாவது காரியம், சமாதானத்தின்
சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் என்னும் பாதரட்சி.
பாருங்க, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கான ஆயத்தம் என்னும் பாதரட்சி. எப்படி ஒரு செப்பலை எடுத்து அவங்க கால்ல இருந்து மிஸ் ஆகாம அவங்க கட்டிட்டு அந்த யுத்தத்துக்கு புறப்பட்டு போறாங்களோ, அதே மாதிரியே இன்னைக்கு ஒரு பாதரட்சியை தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். எந்த மாதிரியான பாதரட்சின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது, சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு உண்டான பாதரட்சி. எந்த மாதிரியான சமாதானத்தை நம்ம சொல்லக்கூடியவங்களா இருக்கிறோம் சொல்லும் போது, ஏசாயா 52 வசனம் 7,
சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகா இருக்கின்றன.
பாருங்க, இன்னைக்கு உலகத்துக்கு சமாதானமான நேரம் இது இல்ல. எங்க பார்த்தாலும் உபத்திரவங்களையும் உபத்திரவங்களின் செய்தியும் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை, நம்முடைய கர்த்தர் நம்ம கிட்ட கொடுத்திருக்கக்கூடிய அந்த சர்வாயுத வர்க்கத்துல ஒண்ணு, நீங்க வரக்கூடிய சமாதானத்தை குறித்து என்ன பண்ணுங்க, பிரசங்கிங்க. நம்ம இந்த மாதிரியான சந்தர்ப்பங்களுக்கு எதிர்நோக்கி காத்திருக்கணும். நமக்கு அநேக விதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அறுவடை வேலை செய்யறதுக்கு மாத்திரமல்ல, ராஜ்யத்தின் நற்செய்திய சிறுமைப்பட்டவங்களை பார்த்து, சிறுமைப்பட்டவங்கன்னா ஏழைன் மாத்திரம் நினைச்சுக்காதீங்க, எந்த விதமான சூழ்நிலைக்குள்ளாக சிறுமையா இருக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்கும் போது இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை எந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுதோ அப்பெல்லாம் நம்ம கண்ணுங்க கருத்துமா அந்த சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி காத்திருக்கணும். இப்ப நம்மளை பார்த்து ஒருத்தவங்க கேக்குறாங்க, என்ன மனுஷ வாழ்க்கை, ஒரு நாள் பிறந்தா ஒரு நாள் மறைச்சு போயிடுறோம், காலையில வீட்டுல இருந்து நைட்டு திரும்பி வர்றது உறுதி இல்லாம இருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி நம்ம மத்தியில வந்து பேசுறாங்க, வாழ்க்கையில நிம்மதியே இல்லைன்னு. ஒரு புது சிருஷ்டி தனிமையில ஒரு சகோதரனையோ சகோதரியோ அப்படி சந்திக்கும் போது அந்த நேரத்தை அவங்க எப்படி யூஸ் பண்ணணும்? அவங்களோட நீதியான ராஜ்யம் ஒன்று வரப்போகுது, நம்மளுடைய தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய குமாரனே நம்மளுக்காக கொடுத்திருக்கிறாரு, இப்ப நமக்கு நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தீமையின் அனுபவம், இப்படிங்கறதான ஒரு சமாதானத்தின் சுவிசேஷத்தின் ஒளிய அவங்களுக்குள்ளாக நம்ம வீசணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு உலகம் முழுவதும் இருளுக்குள்ளாக இருக்கு, நாம மாத்திரம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கும் போது இருட்டு ரூம்ல ஒரு டீப் லைட் எப்படி வெளிச்சமா எரியுமோ அதே மாதிரி இந்த இருளுக்கு மத்தியில சமாதானத்தின் சுவிசேஷ ஒளி நமக்குள்ள இருந்து ஒளி வீசணும். பாடுகளாலும் வேதனைகளாலும் நிறைந்து ஒரு சமாதானமே இல்ல, நம்மளுடைய தீர்வு தான் என்ன, ஒரு கடவுள்னு இருக்கா அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சூழ்நிலைகளை அநேகரை நம்ம சந்திக்கிறோம். அப்ப அந்த சமாதானத்தின் பாதரச்சை நம்ம தொடுத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த காரியங்களை நம்ம எடுத்து சொல்லணும். அது கண்டிப்பா நம்ம தலையில விழுந்த கடமையா இருக்கு. அதனால தான் உங்க காலில் வந்து அந்த பாதரச்சி நீங்க என்ன பண்ணுங்க, வார கட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க பாக்குறோம். நாலாவது விஷயம் விசுவாசம். இது ஏற்கனவே நம்ம அந்த 6 பாயிண்ட்ல பார்த்தோம். இங்கேயும் பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் போது விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்தவர்களாக நில்லுங்கள். கேடயம் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா கல் எறியும் போதோ அல்லது அவங்க தூரத்திலிருந்து பக்கத்தில் இருந்தோ கத்தியோ ஈட்டியோ எரியும் போது அந்த கேடயம் என்ன செய்யுங்க, அதுல இருந்து நம்மளை காப்பாத்தின்படியாக கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கேடயம். அப்ப பாருங்க, நம்ம சைலையும் கூட எதிரி அநேக சூழ்நிலைகள்ல அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஆயுதத்தை எரியும் பொழுது விசுவாசத்தை இழந்துட்டோம் அப்படின்னா அந்த கேடயத்தை விட்டுட்டோம்னா என்ன ஆயிருங்க, நம்மளும் இந்த யுத்தத்துல ஜெயிக்க முடியாது, அந்த ஆயுதம் நம்மள என்ன ஆயிருங்க தாக்கிரும். அப்ப அந்த விசுவாசம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். 1 யோவான் 5:4 படிக்கலாம்.
தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
பாருங்க, இந்த யுத்தத்துல நாம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம கையில பிடிச்சிருக்க கூடிய அந்த கேடயத்தை மிஸ் பண்ணிட கூடாது, இல்லைன்னா கல்லோ இன்னைக்கு போலீஸ்காரங்க எல்லாம் வந்து பாருங்க, தடியடி நடத்தும் போது அந்த ரவுடிகள் என்ன பண்றாங்க, கல்லெறியும் போது கையில என்ன வச்சிருக்காங்க, ஒரு கேடயம் இல்லைங்களா. அது மாதிரி சாத்தான் பக்கத்துல இருந்து வரக்கூடிய எந்த விதமான ஆயுதங்களா இருந்தாலும் அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த யுத்தத்துல கண்டிப்பா என் தேவன் என் கூட இருப்பார், கண்டிப்பா நான் தோத்து போக மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு விசுவாசத்துல எந்த சூழ்நிலையில நம்ம பின்வாங்குறவர்களாக இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பார்க்கிறோம். 5வது காரியம், ரட்சண்யம் என்னும்
தலைச்சீரா.
இது ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப முக்கியமான ஒரு பாதுகாப்பு ஆயுதம். பாருங்க, இன்னைக்கு ஹெல்மெட் போட்டு போக சொல்லி திடீர்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஒரு 2-3 நாள் பாத்தீங்கன்னா சிட்டில எங்க பார்த்தாலும் ஹெல்மெட்டா வச்சுக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு ஒருத்தர் தலையில கூட போலீஸ்கார் கூட ஹெல்மெட் இல்லாம தான் போயிட்டு இருக்கிறார். அப்ப இந்த ஹெல்மெட் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிடென்ட் ஆகும் போது நம்ம ஸ்லிப் ஆகி கீழே விழுகும் போது மண்டையில பெரும்பகுதியில அடிபட்டா என்ன ஆயிடுங்க, உயிர் போயிடும். தலையில அடிபட்டா என்ன ஆகும், உடனே உயிர் போயிடும். மற்ற பகுதியில அடிபட்டா கூட காப்பாத்திரலாம், தலையில அடிபட்டா உயிர் போயிடும். அப்ப அதுக்காக கொடுக்கப்படுறதா ஹெல்மெட். அப்ப ராணுவ வீரர்களுக்கு, யுத்த வீரர்களுக்கு ஹெல்மெட் எதுக்காக போடப்படுதுன்னு சொல்லி பார்க்கும் போது, எதிரிகள் பின்மண்டையில இருந்து வந்து தாக்கினாலும் தப்பிச்சுக்கலாம், முகத்து பக்கமா வந்து அடிச்சாலும் கூட கண்ணு இருக்கு மூக்கு இருக்கு முக்கியமான பாகங்கள்லாம் இருக்கு இல்லையா, திடீர்னு கண்ணுல ஒரு கத்திய வச்சு நம்மள அடிச்சிட்டாருன்னு வைங்க, அந்த கண்ணுல இருந்து ரத்தம் போயிட்டு இருக்கும் போது தொடர்ந்து போர் புரியலாம் நினைப்பாரா, அவரு தன்னுடைய முகத்தை கவனிப்பார், தன்னைத்தான் கவனிப்பார். அப்படிங்கும் போது என்ன ஆயிடும், அந்த பார்வை அவருக்கு என்ன ஆயிடுங்க, அந்த இடத்துல போயிரும். அப்ப முகத்தையும் சரி பின்மண்டையும் சரி பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசம் தான் ஹெல்மெட். அப்ப ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா அப்படிங்கும் போது ரட்சிப்புக்கு உண்டான நம்பிக்கையை நம்ம எந்த சூழ்நிலையும் இழந்தே போக கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த போராட்டத்தில் இறுதியில் நான் ரட்சிக்கப்படுவேங்கிற அந்த ஒரு விஷயத்துல நாம பின்வாங்கவே கூடாது. இன்னைக்கு நமக்கும் கூட புது சிந்தை மண்டையில இருந்தா உண்டாகுது இல்லைங்களா, இங்க நம்ம ஒரு ஹெல்மெட் போட்டிருக்கணும். எந்த விதமான ஹெல்மெட் அப்படின்னா ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் அந்த ஹெல்மெட் நம்ம போட்டிருக்கணும். ஏன்னா இங்க அடிச்சா எதிரி செத்து போயிருவாரு, மண்டையில ஓங்கி அடிச்சிட்டாங்கன்னா உடனே கிறக்கம் வந்துடும், கீழே மயங்கி விழுந்துருவாங்க, நம்மளை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு, யார் யார் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா, நம்ம யாருங்கிறது கூட என்ன ஆயிடும், பைத்தியம் பிடிக்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிடும், மண்டை மூளை என்ன ஆயிடுங்க குழம்பி போயிடும். இதுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டதுதான் அந்த தலைக்கவசம் ஹெல்மெட். ரட்சண்யம் என்னும் தலைக்கவசம் நமக்கு இருக்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, புது சிந்தையே இங்கேதான உருவாகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய எதிராளியாகிய சாத்தான் இவங்களை எத்தனையோ விஷயத்துல நம்ம அழிக்கணும்னு முயற்சி பண்ணியாச்சு. ஆனா இவங்களுக்குள்ள உருவாக்கக்கூடிய அந்த தலையில உருவாக்கக்கூடிய புது சிந்தையை மாத்திரம் அழிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவங்களை ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான தந்திரங்கள் இன்னைக்கு நம்ம தனிமையில் இருக்கும்போது சில நேரங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்தமா அந்த ஆவிக்குரிய ஜீவியாவே நம்மளை இல்லாத அளவுக்கு சில மயக்குகிற சிந்தனைகள், வைராக்கியத்தை இழந்து போகக்கூடிய சிந்தனைகள், நம்ம எதுக்கு புது சிருஷ்டியா வாழணும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் சாத்தான் கொண்டு வருவார். அப்போ அந்த ரட்சண்யம் என்கிற அந்த தலை சீரா நம்ம கிட்ட எப்பொழுதும் பாதுகாப்பு இருந்தா, எந்த ஒரு சூழ்நிலையில் நான் ரட்சிக்கப்படுவேன், தேவன் என்னோட இருக்கிறாருங்கிற அந்த ஒரு விசுவாசம் இருந்துச்சுன்னா அதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட். ஒரு வசனம் படிங்க, 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம் 8 பின்பகுதியை மாத்திரம் படிங்க.
பகலுக்குரிய விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொண்டிருக்கிறது.
ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா நாங்க சொல்லப்பட்டிருக்கு, இங்க ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. அப்ப ரட்சிப்பின் நம்பிக்கையை மாத்திரம் இந்த புது சிந்தையை உருவாக்குனவர் தேவன், இந்த சிந்தையை எப்படி வளர்க்கணுங்கிறது அவருக்கு தெரியும். கண்டிப்பாக சாத்தான் எத்தனை விதமான ஆயுதங்களை எரிஞ்சாலும் அந்த ஹெல்மெட் என்னை பாதுகாக்கும், ரட்சிப்பின் நம்பிக்கைங்கிற அந்த ஒரு ஹெல்மெட் என்னை பாதுகாக்குங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை எந்த சூழ்நிலையில் நாம இழந்து போயிடக்கூடாது. 6வதாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த யுத்தத்தில் ஜெயிக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம், அதாவது எதிர்த்து போரிடும்படியாக கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தான் பட்டயம். இப்ப நம்ம பார்த்த 5 விஷயமே தற்காப்பு கவசம் தான், ஆனா 6வது விஷயம் ஒண்ணுதான், பட்டயம். நீங்க வசனம் படிங்க, எபிரேயர் 4:12.
தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது.
பாருங்க, அப்போ தேவனுடைய வார்த்தையானது இரு புறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குன்னு சொல்லும் போது, சத்தியத்தை முதலாவதாக சத்தியமாக நம்மளுக்கு புரிய பண்ணுகிறதும் தேவனுடைய வார்த்தை தான். அதே நேரத்துல தற்பரையான காரியங்களையும் அசத்தியங்களையும் பிரித்து காண்பிக்கக்கூடியது இல்லீங்களா, தேவையற்ற காரியங்களை வெட்டி எறியறதும் கூட என்னதாங்க, தேவனுடைய வார்த்தை தான். அப்ப அந்த இரு புறமும் கருக்குள்ள அந்த பட்டயம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இந்த யுத்தத்துல. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, அநேக விதமான இந்த 6 விதமான தற்காப்பு கவசங்களை நம்ம கொண்டாதான், இதை கைவிடாம இருந்தா தான் இந்த யுத்தத்துல நம்ம என்ன பண்ண முடியும், ஜெயிக்கவே முடியும். அது மாத்திரமல்ல, இந்த யுத்தத்துல மிக முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம கூட சேர்ந்து போராடிட்டு இருக்கக்கூடிய மற்ற ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ பின்னாடி இருந்து ஒரு எதிரி தாக்க வர்றார் அவரை. இப்ப நம்ம உண்மையாக ஒரு யுத்தத்துல ஈடுபட்டு இருக்கோம், அந்த போர்க்காலத்துல நம்மளுடைய உடன் சகோதரன ஒரு சகோதரியோ ஒரு எதிரி பின்னாடி இருந்து கத்தியில குத்த வந்தா நம்ம என்ன பண்ணுவோம், கூடுமான வரைக்கும் அந்த கத்திய பறிக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம், நம்மளுடைய அந்த சகோதரனை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதுவும் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாங்க, நீங்க ஒரு வசனம் படிங்க, 1 யோவான் 3:16.
அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம்.
அந்த நேரத்தில் யுத்தத்தில் பின்னாடி இருந்து தாக்கக்கூடிய ஒரு எதிர்கிட்ட இருந்து நம்மளுடைய உடன் சகோதரர்களை நம்மளால காப்பாற்ற முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாமா, அந்த கத்திலே போய் நம்மளே விழுந்துடலாம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம உடன் பணிபுரியக்கூடிய உடன் சகோதர சகோதரிகளுக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய இந்த யுத்தத்தில் நம்ம என்ன பண்ணணுங்க, ரெடியா இருக்கணும். நம்ம மாத்திரம் இந்த யுத்தத்துல ஜெயிக்கணும், நம்ம மாத்திரம் எதிரி எரியக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களையும் ஃபேஸ் பண்ணணும் இல்லாம, பக்கத்துல இருக்கக்கூடிய நம்முடைய உடன் போராளி நம்முடைய சகோதரனுக்கு என்னென்ன எதிரிகள்லாம் வர்றாங்க, அவங்கள யார் யார் எந்தெந்த பக்கத்திலிருந்து எல்லாம் தாக்க வராங்கிற விஷயத்துல கூட நம்ம அவங்களையும் கண்காணிக்கக்கூடியவங்களாக கூடுமான அவங்களுக்கு உதவுறது மாத்திரம் இல்லாம, அவங்களை குத்த வர்ற பட்டயத்துல நம்ம போய் கூட என்ன பண்ணலாம், விழுகலாம். அதுதான் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோட அன்பு. அந்த அன்பு ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அன்பு கூட நம்ம இடத்துல காண்பிக்கக்கூடியவங்களாக இருக்கணும், நம்ம காண்பிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த போர்ல வெற்றி எப்படி கிடைக்கும் சொல்லி பார்க்கும்போது, மத்தேயு 12:29 கூட படிக்கலாம்.
அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும், கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம்.
இந்த பலவானை, இந்த உலகத்தின் அதிபதியா இருக்கக்கூடிய சாத்தானை நாம எப்படி வெற்றி கொள்ள முடியும் சொல்லி பார்க்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய மரணத்துல வெற்றி கொண்டாரோ அதே மாதிரியாக சபையாகிய நம்மளுடைய மரணமும் நிறைவேறும் பொழுதுதான் அந்த வெற்றி. அந்த வெற்றியை நம்ம எப்படி கண்கூடாக பார்க்க முடியும் சொல்லி வந்து பார்க்கும் போது, ஆதியில ஏதேன்ல தேவனுடைய ராஜ்யம் இருந்தது இல்லைங்களா, சமாதானமான ஒரு நீதியான ஒரு அரசாட்சி இருந்தது. ஆதாம் ஏவாள் மாத்திரம் ரொம்ப சமாதானத்தோடு இருந்தாங்க. ஆனா எப்பொழுது சாத்தான் இவங்களுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டாரோ அப்பொழுது இருந்தே பூமியில அந்த ஒரு சமாதானம் தேவனோட இருந்த தொடர்பு எல்லாமே போய் மரணம் அப்படிங்கிற பாவம்ங்கிற ஒரு புது புது விஷயங்கள்லாம் பூமியில என்ன ஆயிடுச்சு, இன்ட்ரோடக்ஷன் ஆச்சு. அங்கிருந்து இன்னைக்கு சீரழிக்கப்பட்டிருக்கக்கூடிய பூமியின் இன்னைக்கு அதிபதி என்ன பண்ணிருக்கிறார், இந்த பூமியின் அதிபதி பூமியை முற்றிலும் சீர்குலைச்சு வச்சிருக்கிறார். இப்ப இந்த யுத்தத்துல தேவன் பாக்குறாரு, நான் படைச்ச பலவிதமான சிருஷ்டிகள்ல இந்த பூமி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மாத்திரம் நீ கெடுத்துட்ட. ஆனா இந்த ஒரு விஷயத்த ஆதியிலே தேவன் என்ன பண்ணிருக்க முடியும், சாத்தான் கிட்ட இருந்து இது என்னுடைய உடமைன்னு சொல்லிட்டு அவருடைய வல்லமை அவர்கிட்ட எண்ணிலடங்கா வல்லமையில் இருக்கு, அவருடைய பவரை யூஸ் பண்ணி சாத்தான் கிட்ட இருந்து அந்த ராஜ்யத்தை மறுபடியும் வாங்கியிருக்க முடியும். ஆனா தேவன் ஒரு திட்டம் போட்டாரு, இல்ல நீ யார மோசம் போக்குனியோ அந்த ஜனங்கள்ல இருந்தே ஒரு 144,000 பேரை நான் செலக்ட் பண்றேன். நீ யார மோசம் போக்கி தேவனை அறியாத ஜனங்களாக தேவனுக்கு விரோதமாக பாவ சந்திதிகளாக உருவானையோ அவங்கள் மூலமாகவே என்னுடைய குமாரனை மையமாக கொண்ட ஒரு போர்ப்படையை நான் அமைக்கிறேன். என்னுடைய குமாரன் இளவரசராக இருந்து யுத்தத்துக்கு அதிபதியாக இருந்து 144,000 பேர் கொண்ட அந்த படைகள் மூலமாகவே உன்னை நாங்கள் ஜெயித்து மறுபடியும் இழந்து போன சமாதானம் அந்த மரணம் இந்த விதமான எல்லா காரியங்களையும் நீக்கி புதுவிதமான சமாதானம் நீதியான ஆட்சி கண்ணுக்கு தெரிகிற தேவனுடைய ராஜ்யம் வரும்போது நீதியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியும் ஆட்சி செய்யும் போது மறுபடியும் பிதாவாகிய தேவன்கிட்ட அந்த ராஜ்யத்தை கையளிக்கும் பொழுதுதான் நம்மளுடைய வெற்றி தெரிய வரும். இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தத்தை குறித்ததான சரியான தெளிவான அறிவு நமக்கு கிடைக்கிறது இல்ல. ஏன் அப்படின்னா அந்த போர் கண்ணுக்கு தெரியாம நடந்துட்டு இருக்குது. ஆனா அந்த போருடைய வெற்றி ஒவ்வொரு புது சிருஷ்டிகளுக்கும் எப்ப சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னா நம்ம ஜெயித்ததுனாலதான் இவங்களுக்கு உயிர்த்தெழுதல் கிடைச்சிருக்குங்கிற அந்த விஷயத்த கண்கூடா நம்ம பார்ப்போம் பாருங்க. கண்டிப்பா அந்த போர்ல நம்ம ஜெயிக்கலன்னா நமக்கு உயிர்த்தெழுதலே இவங்களுக்கு எல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம அந்த நேரத்துல சிந்திச்சு பார்ப்போம். அப்ப கண்டிப்பா அந்த யுத்தத்துல நம்முடைய அதிகாரி கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னென்ன டிப்ஸ் நமக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னென்ன ஆலோசனை கொடுத்திருக்கிறாரு, என்னென்ன தற்காப்பு கவசம் கொடுத்திருக்கிறாருங்கிறத முறையாக நம்ம யூஸ் பண்ணாதான் கண்டிப்பாக நம்ம அந்த ஓட்டத்தில் ஜெயிக்க முடியும். அதனால்தான் ஆதியில சொன்னாரு அவர் உன் தலையை நசுக்குவார் இல்லீங்களா. அப்ப அந்த தலையை நசுக்கக்கூடிய சம்பவம் தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த எதிரி நாட்டு படைக்கும் நமக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தத்துல நாமளும் பவுல் அப்போஸ்தலனை போல ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு போராடணும். அந்த வார்த்தையை நீங்க படிக்கலாம், 2 தீமோத்தேயு 4:7-8.
நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்.
அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு நாட்டை நம்ம ஜெயிக்கும் போது அந்த நாட்டில் உள்ள ராஜால இருந்து அந்த நாட்டில் உள்ள ஜனங்களில் இருந்து அந்த நாட்டில் உள்ள எல்லா விதமான உடைமைகள் பொருள்கள் எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நமக்கு சொந்தமாயிடும். அந்த தோக்கிறவர் என்ன பண்ணிடலாங்க, சிறைப்பிடிக்கலாம், அல்லது என்ன முடிஞ்சா கொலை கூட பண்ணிருவாங்க இல்லீங்களா. ஆனா நம்மளும் இன்னைக்கு அதே மாதிரி ஆவிக்குரிய யுத்தத்துல சாத்தானையும் அவனை சேர்ந்த சேனைகளையும் நம்ம ஜெயிக்கிறவங்களாக இருக்கிறோம். இறுதியில இந்த ஜனங்களை மோசம் போக்குன எல்லா விதமான